உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் விதை சான்று பற்றி ஒரு கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நம் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஈவேரா அவர்கள். வணக்கம் சார். இப்போ விதை சான்று பெற்ற விதைகள் என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம விவசாயிகளுக்கு சொல்லுங்கங்க சார்.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் விதையெல்லாம் வாங்குவீங்க, வாங்குகிற விதைகளில் வந்து ஒரு சிலதில் வந்து அட்டை கட்டியிருக்கும், சான்று பெற்ற அட்டை கட்டியிருக்கும், சிலதில் லேபிள் இருக்கும். அதில் சான்று விதைகள் அப்படின்னா என்னென்னாக்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பொதுவாக இந்திய விதைச்சட்டம் 1966 பார்த்திங்கனாக்க ஒரு 25 சரத்துகள் இருக்குது. அந்த 25 சரத்துகளில் அந்த 8வது சரத்து, 8வது ஆணையின்படி தான் அந்த விதை சான்றளிப்புத் துறை அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு, அந்த விதை சான்றளிப்புத் துறையில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வேளாண் இணை இயக்குனர், ஏடிஐ சீட் சர்டிஃபிகேஷன் விதை சான்றளிப்புத் துறை அப்படின்னு இருக்கார். அவர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் அதாவது அதிகாரிகள், அதாவது ஏஓன்னு சொல்கிறவங்க, அதாவது சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம வயலில் பதிவு செஞ்சு அந்த எஸ்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நம்ம வயலெலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் வந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்களாங்கிறத பார்த்து, அப்புறம் விதை மாதிரிகள் எடுத்து விதை மாதிரிகளில் அந்த விதையினுடைய குணாதிசயங்கள், முக்கியமான குணாதிசயங்களான முளைப்புத்திறன், இன தூய்மை, புறத்தூய்மை, அந்த ஈரப்பதம் இதெல்லாம் சரி இருக்கான்னு பார்த்து ஆய்வகத்தில் பரிசோதனை பண்ணி அந்த பரிசோதனை முடிவின் கீழே அவங்க ஒரு சான்று கொடுப்பாங்க. அந்த சான்று அட்டையோட விற்பனைக்கு வரும். அப்படி வரக்கூடிய அந்த விதைகள் தான் வந்து சான்று பெற்ற விதைகள் பேர். அது உண்மையிலுமே தரமானதாக இருக்கும். அந்த மாதிரி விதைகளை தான் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ்வாறு வரக்கூடிய விதைகள் தான் சான்று பெற்ற விதைகள்.
நன்றிங்கங்க சார். இப்போ வந்து விதைகளில் வந்து நம்ம எப்படி சான்று பெறணும், அதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம விவசாயிகளுக்கு சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக தனியார் விதை சான்றளிப்பு துறை இந்தியாவில் செயல்படுகிறதா?
இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம கவர்மெண்ட் தான் வந்து அந்த விதை சான்றளிப்பு துறையில் ஈடுபட்டிருக்காங்க. தனியாரில் அப்படி இல்லை. ஆனால் தனியார் விதை விற்பனை, விதை உருவாக்க, அதாவது கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து அவங்களும் வந்து நிறைய ரகங்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி அவங்களும் விதையை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்கிறாங்க. அப்படி அவங்க செய்யக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து உண்மை நிலை விதைன்னு சொல்லுவாங்க. அது சான்று விதை கீழே வராது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம வந்து தனியாரை வந்து விதை சான்றளிப்பு துறையில் வந்து இன்னும் நான் அனுமதிக்கலை. ஸோ சான்றளிப்புங்கிறது வந்து இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் மூலமாக தான் நடைபெற்று கொண்டிருக்குது, அதுவும் விதை சான்றளிப்பு துறையின் மூலமாக.
நன்றிங்க சார், தெளிவாக சொன்னீங்க. நம்ம அரசு துறைகள் மூலமா தான் விதை சான்றளிப்பு இந்தியாவில் செயல்படுகிறது என்பதை பற்றி. இப்ப அடுத்ததாக விதை சான்றளிப்பு துறையின் முக்கிய பணிகள் என்னென்ன, அதை பற்றி நம்ம விவசாயிகளுக்கு விளக்கமாக சொல்லுங்க சார்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஏ விதை சான்றளிப்பு துறை என்ன பண்ணுறாங்கனாக்கா, யாரெல்லாம் வந்து அவங்களுடைய வயலில் வந்து விதை உற்பத்தி பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அந்த அலுவலகத்துக்கு சென்று அந்த அதுக்கான விண்ணப்பங்கள் இருக்கிறது. நம்ம வந்து வயலை வந்து பதிவு பண்ணணும் அவங்கள்ட்ட. அப்போ பதிவு பண்ணுறதுக்கான அந்த விண்ணப்பங்களை நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம விண்ணப்பமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து மின்னணு மூலமாக, அதாவது ஆன்லைன்லேயே நம்ம வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்களை வந்து ஆன்லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அதை கொண்டு அலுவலகத்தில் ஏடிஐ சீட் சர்டிஃபிகேஷனில் கொண்டு சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கும் போது அவங்க வந்து நீங்கள் எந்த ரகத்தில் வந்து விதை உற்பத்தி பண்ண போகிறீங்க, எந்த நிலை விதை உற்பத்தி பண்ண போகிறீங்க, எல்லாத்தையும் ஆய்வு செய்ததுக்கு பின்னால் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆய்வு கட்டணம், அதாவது அந்த பதிகளுக்கு ஒரு கட்டணம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்படி உங்கள் வயலில் அவங்க வந்து விதை விற்பனைக்கு, அதாவது விதை உற்பத்திக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்க உங்களுடைய வயலு வந்து ஆய்வுக்கு வருவாங்க. அப்படி ஆய்வுக்கு வருவதற்கும் ஒரு கட்டணம் இருக்குது. அந்த கட்டணம் அதே மாதிரி அந்த எல்லாம் நீங்கள் பயிரெலாம் உற்பத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அறுவடைக்கு பின் விதை மாதிரி எடுத்து அதை வந்து அதாவது ஆய்வகத்தில் வந்து சோதனை பண்ணுவாங்க. அப்படி சோதனை பண்ணுறதுக்கும் ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டணும். அப்போ நம்ம வந்து அந்த விதை பண்ணையை நம்ம பதியும் போதே என்ன பண்ணாக்கா பதிகிறதுக்கு கட்டணம், அப்புறம் வயல் ஆய்வுக்கு கட்டணம், அப்புறம் வந்து அலுவலகத்தில் வந்து அந்த ஆய்வகத்தில் வந்து அந்த விதையை பரிசோதனை பண்ணுவதற்கான அந்த கட்டணம் எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடணும். அப்படி கட்டிவிட்டு அவங்க வந்து நமக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யார் நம்ம வயலை வந்து ஆய்வு செய்யப்படுறாங்கன்னு சொல்லி அந்த வேளாண் அதிகாரி அவங்களையும் அப்போதையே நியமித்து எந்தெந்த தேதியில் அவங்க வயல் ஆய்வுக்கு வருவாங்கிறதையும் நமக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. இது மூலமாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து விதை வந்து சான்று பெற்ற விதையாக பண்ண முடியும். இப்படி நம்ம வந்து இங்கே போய் பதியாமல் அவங்களுடைய மேற்பார்வை இல்லாமல் நம்ம பண்ணி நம்ம என்ன தான் உற்பத்தி பண்ணாலும் அதை சான்று பெற்ற விதையாக கருத மாட்டாங்க. அது விற்கவும் முடியாது, சான்று அட்டையும் நம்மளால் வாங்க முடியாது. அப்படி உருவாக்கக்கூடிய விதையை நம்ம வந்து உண்மை நிலை விதை அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஒரு இதாக தான் விற்க முடியும். அந்த உண்மை நிலை விதை பார்த்திங்கனாக்கா அவ்வளோவா மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பை பெறலை. அதனால் சான்று பெற்ற விதைகள் தான் இப்போ வந்து நிறைய விவசாயிகளும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால் நம்ம வந்து இந்த முறையை பின்பற்றி நம்மளுடைய விதை உற்பத்தியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்கள் விதைகள் அனைத்தையும் சான்று பெற்ற விதைகளாக உற்பத்தி செய்து வைத்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
நன்றாக சொன்னீங்க சார். இப்போ சான்று பெற்ற விதைகள்னு முக்கியத்துவம், அதை ஏன் நம்ம சான்று பெறணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கங்க சார்.
சான்றுனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சான்றுங்கிறது ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வந்து சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லே எடுத்துக்கோங்க, சர்டிஃபிகேட்னே யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்னு நம்ம ஸ்கூலில் போகணும், அவங்க சொல்கிறலாம் கேட்கணும், படிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமெலாம் வைப்பாங்க, சோதனையெல்லாம் வைப்பாங்க. அந்த சோதனையெல்லாம் தேர்ச்சி பெற்றால் தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுடைய வயலை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணதுக்கப்புறம் அவர்களுடைய சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகள்லாம் நம்ம வயலில் வந்து பின்பற்றணும். நம்ம பின்படுத்திருக்கோமா இல்லையான்னு சொல்லி அவங்க வயலுக்கு வந்து ஆய்வுக்கு வருவாங்க. அப்படி ஆய்வுக்கு வரும்போது நம்ம அந்த அவர்கள் சொன்ன வழிமுறைப்படி அந்த விதை உற்பத்திக்கு என்ன செய்யணுமோ அதுபடி நம்ம பண்ணியிருந்தால் மட்டுமே நம்மளுடைய வயலில் விளையக்கூடிய பொருளை வந்து விதையாக வச்சுக்கலாங்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு குறைபாடு தென்பட்டாலும், குறிப்பாக பார்த்திங்கன்னா பிற இனங்களுடைய கலப்பு உங்கள் வயலில் வந்து, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பொன்னி நெல்லில் வந்து விதை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த வயல் ஆய்வுக்கு வரும்போது உங்கள் வயலில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுமே வந்து பொன்னியை சார்ந்த பயிர்களாக இருக்கணும். அதுக்கு பொன்னியை தாண்டி வேறு ஆடுதுறை 39 49 மாதிரி வேறு ரகங்களுடைய கலப்புகள் இருந்தால் அந்த கலப்புகளெல்லாம் நீக்க சொல்லுவாங்க. நம்ம அதை தாண்டி நம்ம நீக்க முடியாமல் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வயலேருந்து அறுவடையாகக்கூடிய பொருளை வந்து கண்டிப்பாக வந்து சான்று பெற்ற விதையாகவோ விதையாகவோ விற்பனை செய்வதற்கு தடுத்துருவாங்க. அதனால் நம்ம வந்து அவர்கள் வந்து ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வு செய்யும்போது வந்து நமக்கும் வந்து ஒரு நல்ல தரமான விதையை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆலோசனை தருவாங்க. நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய விதையும் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒவ்வொரு சோதனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விதை மாதிரி எடுத்து அதில் வந்து முளைப்புத்திறன் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு சான்று தருவாங்க. அதனால் சான்று பெற்ற விதைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொருத்தவங்க சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி தரங்கள் வந்து பரிசோதிக்கப்பட்டு அந்த பரிசோதனை செய்த விஷயங்கள் தான் அந்த அட்டையில் இருக்க போகுது. அதனால் இது வந்து நீங்கள் ஸ்கூலில் வாங்குகிற சர்டிஃபிகேட் மாதிரி, இது வந்து சர்டிஃபிகேட்டையும் அந்த சான்று அட்டைன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க, ஊதா கலரில் ஒன்று இருக்குங்க, அதாவது சான்று பெற்ற விதைகளில். அதை வந்து நம்ம வந்துலாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பிரிண்டெல்லாம் பண்ண முடியாது, அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. நம்ம ரூபா நோட்டுகள் எப்படியோ அது மாதிரி தான், அது அரசுடைய ஒரு உடைமை, அதை வந்து அவங்கள்ட்ட இருந்தால் வாங்கணும். ஸோ நம்மளாம் உருவாக்க முடியாது, அப்படி உருவாக்கணும்னா மிகப்பெரிய தப்பு, பெரிய தண்டனைகள்லாம் உண்டு. அதனால் சான்றுபட்ட விதைகள்னாலே அதில் சொல்லியிருக்க தரங்கள் இருப்பதற்கு கேரண்டின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சான்றுபட்ட விதைகளை வாங்கி பயன்படுத்த சொல்கிறோம்.
நன்றிங்க சார். இப்போ அடுத்து எல்லா ரகங்களிலும் சான்று பெற்ற விதைகளை வந்து உற்பத்தி செய்ய முடியுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நல்ல கேள்வி. இப்போ நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நம்மளே வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமே நிறைய ரகங்களை உற்பத்தி பண்ணி நம்ம நிறைய ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம், வருஷம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்துலேயுமே நான் வந்து சான்று பெற்ற விதைகளை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னாக்க எல்லா ரகங்கள்லையும் பண்ண முடியாது. எந்த ரகங்களில் பண்ணலாம் அப்படின்னாக்க அந்த ரகமானது எந்த ஒரு ரகம் வெளியிட்டோமோ அந்த ரகமானது அரசு இதழில் வெளியிடப்பட வேண்டும். அதாவது பார்த்திங்கனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய விதைச்சட்டம் 1966 சரத்து எண் 5 பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசு இதழில் வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே எந்த ரகங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த ரகங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆயிருக்கோ அந்த ரகங்களில் மட்டுமே நம்ம வந்து சான்று பெற்ற விதைகளை உருவாக்க முடியும், மற்ற ரகங்களில் முடியாது.
நன்றிங்க சார். இப்போ அடுத்து இப்போ தனியார் நிறுவனங்களில் வெளியிடப்பட்டுள்ள ரகங்களில் வந்து நம்ம சான்று விதை உற்பத்தி செய்ய முடியுமாங்க சார்?
இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து இப்போது நான் ஏற்கனவே முந்தின கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான், நம்ம வந்து சான்று விதை உற்பத்தி பண்ணணும் சொன்னாக்க அது எந்த ஒரு ரகமாக இருந்தாலும் அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும், அதாவது செக்ஷன் நம்பர் 5 படி நோட்டிஃபை ஆகிருக்கணும். அப்படி நோட்டிஃபை ஆகுது அப்படின்னாலே இப்போ எந்த ஒரு ரகம் வந்து அந்த சரத்து எண் 5 கீழே நோட்டிஃபை ஆச்சு அப்படின்னாலே அது என்ன பொருள் அப்படின்னாக்க அது இந்திய நாட்டினுடைய உடைமையாக மாறிடுது. இப்போது தனியார் ரகமாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ரிலேஷன் பண்ண ரகமாக இருந்தாலும் சரி, இந்திய நாட்டினுடைய உடைமையாக மாறிடும். அப்போ இந்திய நாட்டின் உடைமையாக மாறுறப்போது என்னன்னாக்க, இந்திய குடிமகன்கள் யாராக இருந்தாலுமே அந்த பொருளை வந்து ஆண்டு அனுபவிக்கலாம், அதாவது உற்பத்தி பண்ணி விற்கலாம். இப்போ ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நிறைய அவங்க வந்து செலவு பண்ணி தான் அந்த ரகங்களை உருவாக்குறாங்க. அப்படி அவங்களை உருவாக்கக்கூடிய ரகத்தை நம்ம வாங்கி ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி நாளைக்கு நம்மளும் அதை வந்து பல் மடங்கு பெருக்கி நம்மளும் மார்க்கெட்டுக்கு விற்க போகிறோம்னாக்கா, நம்மளுடைய விலை கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அவங்களோட, அவங்க விலையோட. அவங்க ஏன் அதிகமாக வைக்கிறாங்கனாக்கா, அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, அது ரகத்தை உருவாக்குறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் உடனே வந்து விலையை குறைக்கிறக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அவங்க போகிறதில்ல, இந்த ஒரு காரணத்தினால்தான். நோட்டிஃபிகேஷனுக்கு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே அதில் வந்து விதை உற்பத்தி பண்ணி இது பண்ணலாம். அந்த ஒரு பெரிய அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த தனியார் ரகங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு போகிறதில்ல. தனியார் ரகங்கள் யாராவது நோட்டிஃபிகேஷன் போனாங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம அதிலே வந்து சான்று பெற்ற விதைகள் உருவாக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தனியார் கம்பெனிகள் இருக்கிறார்கள், அவருடைய ரகங்கள் இருக்குது, யார் நோட்டிஃபிகேஷன் போன மாதிரி தெரியலை. அதனால் இப்போ பெரும்பாலும் சான்று பெற்ற விதைகள் வந்து அரசாங்கம் அரசு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து வெளியிடப்பட்டு நோட்டிஃபையான ரகத்தை நோட்டிஃபையான ரகத்தில் மட்டும்தான் நம்ம சான்று பெற்ற விதைகளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம்.
நன்றிங்க சார், நல்லா தெளிவாக சொன்னீங்க நம்ம விவசாயிகளுக்கு. இப்போ அடுத்து ஒரு விவசாயி வந்து சான்று பெற்ற விதையை உற்பத்தி செய்யணும்னா யார் அணுகணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கங்க சார்.
சான்று பெற்ற விதைகள் உற்பத்தி பண்ணால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏடிஎஸ் சர்டிஃபிகேஷன், வேளாண் உதவி இயக்குனர், விதை சான்றளிப்புத்துறை மற்றும் அங்கத்துறைக்கும் அவங்க தான் சேர்ந்தே இருக்காங்க. அங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து அந்த பருவம் தொடங்குவதற்கு முன்னால் அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சான்று பெற்ற விதைகள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க, நம்ம அதுக்கு வந்து அந்த ஆதார நிலை விதைன்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் சீட்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நம்ம வயலில் தெளிச்சுட்டு அந்த தெளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பதிவு கூட போகலாம். ஸோ அது பருவம் தொடங்குறதுக்கு முன்னாடி போகலாம், அல்லது விதையை தெளிச்சுட்டு நல்லா முளைச்சதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் கால அளவு இருக்குது, அந்த கால அளவுக்குலாம் நம்ம போய் வயலை வந்து பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய பதிவை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்மளாடியே சொன்ன மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதாவது வேளாண் அலுவலர், விதை சான்றளிப்பு துறையிலேருந்து ஒருத்தர் வருவார், வயலெலாம் ஆய்வெல்லாம் செய்வார், எல்லாமே கரெக்டாக நல்லா வச்சுருக்கோம், வயலில் வந்து அவங்க சொன்ன முறைப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அறுவடைக்கு அப்புறம் அந்த பரிந்துரைக்கப்பட்ட விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் வந்து விதையை சுத்திகரிப்பு செஞ்சதுக்கப்புறம் அதே வேளாண் அதிகாரி வந்து திரும்ப வந்து மாதிரி விதை மாதிரி எடுத்து அலுவலகத்தில் பரிசோதனை செய்து அந்த முளைப்பு திறன், ஈரப்பதம், அந்த புறத்தூய்மை இனத்தூய்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே வந்து தெரியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சான்று வந்து வழங்கிடுவாங்க. அப்படி அவர்கள் வழங்கக்கூடிய சான்று பார்த்திங்கனாக்கா 9 மாதம் வரைக்கும் பொருந்தும். அந்த 9 மாதத்துக்கு மேலே அது வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறமும் உங்களுடைய விதை விற்பனை ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த வேளாண் அதிகாரியை நீங்கள் வந்து அணுகலாம். அப்போ அவர் வந்து திரும்ப என்ன பண்ணுவார்னா விதை மாதிரி எடுத்து அதே சோதனைகள்லாம் மேற்கொள்வாங்க. அப்பொழுதும் அதனுடைய தரம் பராமரிக்கப்பட்டால், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெல்னாக்கா 80% முளைப்பு திறன் இருக்கணும், சான்று பெற்ற விதைகளுக்கு 98% புறத்தூய்மை இருக்கணும், 13% ஈரப்பதம் இருக்கணும், இது எல்லாமே இருக்குது திரும்ப இருக்குனாக்கா திரும்ப வந்து ரீவாலிடேஷன் சொல்லுவாங்க, மறு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் விற்றுக்கலாம்னு சொல்லி திரும்ப அந்த சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு கூத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது.
நன்றிங்க சார். இப்போ வந்து ஒரு கேள்வி வந்து விவசாயிகளிடம் அதிகமாக நிலவுது. இப்போ வந்து ஒரு விதையை விதைக்கணும்னா அந்த சான்று பெறப்பட்ட விதைகளில் எந்த விதையை விதைப்பாங்க, அந்த ஒரு க்வெஸ்டின் நிறைய விவசாயிகள்கிட்ட இருக்குது, அதுக்கு என்னங்க சார் பதில்?
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தானிய உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம சான்று விதைகளை வாங்கி பயன்படுத்தணும். அதே மாதிரி நான் வந்து சான்று பெற்ற விதைகளை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை செய்ய நினச்சேனாக்கா நான் ஆதார நிலை விதையை வந்து வாங்கி பயன்படுத்தணும், அதை விதைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி நீங்களே வந்து நல்ல ஒரு விதை உற்பத்தியாளர், உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆதார நிலை விதையும் உற்பத்தி பண்ணலாம். அப்போ ஆதார நிலை உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னாக்கா வல்லுநர் விதையை நீங்கள் வாங்கணும். வல்லுநர் விதையை வாங்கி அதை நீங்கள் பெருக்கமடை செஞ்சு நீங்கள் விற்க போகிறது தான் வந்து ஆதார நிலை விதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆதார நிலை விதைக்கு வந்து வெள்ளைக்கலர் அட்டை கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரபியல் தூய்மை அந்த புறத்தூய்மைலாம் சொல்லுவோம்ல, அது வந்து பொதுவாக எல்லா பேருக்கும் நம்ம பரிந்துரைக்கு பார்த்தீங்கன்னா 99% இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நெல்லுக்கே பார்த்தீங்கன்னா 99% இருக்குன்னு சொல்லுவோம். அந்த முளைப்பு திறனில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதாவது ஆதார நிலை விதைக்கும் சான்று விதைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டுக்குமே வந்து 80% தான் இருக்கணும். அதே மாதிரி ஈரப்பதம் வந்து அதிகபட்சம் 13%, அதுக்கு மேலே போயிடக்கூடாது, அந்த அளவில் பராமரிக்கிறது. அதனால் நம்ம வந்து தானிய உற்பத்தி அப்படின்னா சான்று விதை, சான்று விதை உற்பத்தி பண்ணணுனாக்கா ஆதார நிலைய விதையை வாங்கி தெளித்து அதிலேருந்து அறுவடை பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம சான்று பெற்ற விதை.
நன்றிங்க சார். இப்போ வந்து சான்று பெற்ற விதைக்கும் உண்மை நிலை விதைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கங்க சார்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சான்றுனாலே உங்களுக்கே தெரியும், இன்னொருத்தர் வந்து அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான், மற்றவங்க இன்னொருத்தவங்க வந்து நம்ம வயலில் ஆய்வு செய்து அப்புறம் விதை மாதிரி எடுத்து அந்த ஆய்வில் அந்த விதை மாதிரி சோதனையிலாம் தேர்ச்சி பெற்றால் ஒழிய தேர்ச்சி பெற்றால் மட்டுமே நமக்கு சான்று கிடைக்கும். அப்போ வந்து சர்டிஃபிகேட் வாங்குற ஈஸி கிடையாது, நம்ம அந்த சொன்ன கண்டிஷன்லாம் நம்ம வந்து வச்சுருக்கணும். இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அந்த உண்மை நிலை விதைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து டிஎஃப்எல் லேபிள்டு சீடுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ ஒரு சர்டிஃபிகேட் உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குது அதையும் வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூலில் உள்ள புக்கு உங்கள் குழந்தைங்களோட புக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு லேபிள் போட்டிருப்பாங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையோட பேர் தான் இருக்கும், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்ட்ருக்கும், எந்த ஸ்கூலுன்னு இருக்கும், அதில் உள்ளது எல்லாமே எழுதுனது யாருனாக்கா உங்கள் குழந்தையாக இருக்கும். அதே வந்து ஒரு சர்டிஃபிகேட், அந்த பொண்ணு வந்து ஒரு 5வது கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்னாக்க அந்த சர்டிஃபிகேட்டில் எழுதுறது எல்லாமே கவர்மெண்ட், அவங்க வந்து 5வது கிளாஸ் படிக்கிறாங்க இதுனாக்க அந்த அரசு அலுவல் அதிகாரி எழுதியிருப்பார், அவர் வந்து கையெழுத்து போட்டிருப்பார், அவர் தான் வந்து அது அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் அவர் தான் வந்து பொறுப்பு. ஸோ இதுதான் வித்தியாசம். இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, சான்று பெற்ற விதைகள்னாக்க சான்று பெற்ற விதைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் முளைப்புத்திறன் இருக்கும், முளைப்புத்திறன் பற்றி சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் புறத்தீமை எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த விதை சோதனை ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவாக அந்த விதைக்கு எட்டப்பட்ட தரங்களை வச்சு தான் அது எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து சர்டிஃபிகேட்டு. இதை வந்து கொடுக்குறது வந்து ஏடிஏவோட மேற்பார்வையில் எஸ்சிஓ வந்து கையெழுத்து போட்டு அந்த டேகை வந்து எஸ்சிஓட தலைமையில் தான் நம்ம பேக் பண்ணி அதை வச்சு வெளில வச்சு தப்பாங்க. ஆனால் வந்து நம்ம லேபிள்டு சீடு அந்த உண்மை நிலை விதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு தானிய உற்பத்தி மாதிரி தான், நீங்கள் ஒரு விதையை வாங்கி தெளிக்க போகிறீங்க, சரி வளரப்போது அறுவடை பண்ண போகிறீங்க, அறுவடை பண்ணக்கப்புறம் நீங்களே விதை மாதிரி எடுக்க போகிறீங்க, அந்த விதை மாதிரியை வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதனை செய்ய போகிறீங்க, ஆய்வின் முடிவு வரப்போது அந்த முடிவை பேஸ் பண்ணி நீங்களே வந்து இந்த உங்கள் குழந்தைங்க வந்து லேபிளில் பேர் எழுதுகிற மாதிரி அந்த ரகங்கள் அதெல்லாம் எழுதி நீங்களே அட்டையை கட்டி விற்பனை செய்ய போகிறீங்க. அப்போது இதில் இங்கே யாருமே வந்து இன்னொருத்தவங்க வந்து இதில் வந்து உங்கள் வயலில் வந்து ஆய்வு செய்தோ எதுவுமே பண்ண போகிறல, எல்லாமே நீங்களே பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த உற்பத்தியாளர், உண்மை நிலை உற்பத்தியாளர் உண்மையிலுமே உண்மையாக சொல்கிறார் அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து அது எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரியல. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சான்று விதைகளை வாங்கி பயன்படுத்துங்க, உண்மை நிலை விதை வந்து அவ்வளோ கேரண்டீடாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விற்பனைக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உண்மை நிலை விதையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட் இன்ஸ்பெக்டர் விதை ஆய்வாளர்னு சொல்லி ஒருத்தர் மார்க்கெட்டில் இருப்பார், அவர் வந்து விதை மாதிரி எடுப்பார். அவர் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து இனத்தூய்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, இனத்தூய்மை இருக்கா இல்லையாலும் பார்க்க மாட்டாங்க, அதில் பார்த்தீங்கன்னாக்கா முளைப்புத்திறன் இருக்கா புறத்தூய்மை இருக்கா அப்படிங்கிற மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்போ இனத்தூய்மை இல்லாத ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதில் இல்லைனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெரிய இந்த ரகம் சொல்லி கொடுத்தாரு இதில் கலப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன்றும் கேஸோ நம்ம காம்பன்சேஷன் எதுவும் வாங்க முடியாது. ஆனால் இதே சான்று பெற்ற விதைகள் அப்படின்னாக்கா அதில் வந்து இனத்தூய்மை எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாவது இப்போ நமக்கு பாதிப்பு இருந்தால் நம்ம அந்த செக்ஷன் 11 அப்படின்னு இருக்கு 1966 இந்திய விதை சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம காம்பன்சேஷன் போகலாம். இப்போ நமக்கு விதை கட்டுப்பாட்டு ஆணையம் 1983 சீட் கண்ட்ரோல் ஆர்டர் இருக்குது, அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா சீடு வந்து எசென்சியல் கமாரிட்டி அத்தியாவசிய பொருள் வந்துருச்சு. ஸோ அதனால் கன்சியூமர் கோர்ட்லேயே நம்ம வந்து நமக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்குறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா சான்று பெற்ற விதைகள்னாக்கா இனத்தூய்மை புறத்தூய்மை அந்த முளைப்புத்திறன் எல்லாமே வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவில் இருக்கும். இதே உண்மை நிலை விதை அப்படின்னாக்கா முளைப்புத்திறன் இருக்கும் புறத்தூய்மை இருக்கும், இனத்தூய்மை வந்து ஒரு பெரிய கேள்வி தான். அது இல்லைனால நம்ம வந்து யார்டையும் போய் நஷ்டஈடு வாங்குறது கஷ்டம். அதனால் நம்ம எல்லாருமே வந்து சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்தினா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. நம்ம விளைவிக்கக்கூடிய ரகத்தில் வந்து கலப்புகள் அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
நன்றிங்க சார். இப்போ நிகழ்ச்சியினோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு கேள்விங்க சார், விதை உற்பத்தி வயலுக்கும் தானிய உற்பத்தி வயலுக்கும் பயிர் பராமரிப்பில் என்ன வித்தியாசம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கங்க சார்.
கடைசி கேள்விதான் நான் பெரிய இது ஒரு தனியாக இதை பற்றி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம தான் அதாவது நம்ம சரியாக பண்ண அப்படின்னாக்க ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கிராமத்து லெவல்லலாம் பண்ணும்போது என்னென்னாக்க முன்னாடியெல்லாம் வரப்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க வரப்பில் வந்து வண்டி ஓடும், மாட்டு வண்டி ஓடும், டிராக்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய வரப்பாக இருந்துச்சு. எதுக்கு அந்த வரப்போட சைஸை சொல்ல வரேன் அப்படின்னாக்க இங்கே நம்ம விதை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன தூய்மை பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மரபியல் இந்த தூய்மை ரொம்ப முக்கியம். அந்த இன தூய்மையை பராமரிக்கிறதுக்கு நம்ம எப்போ கெட்டு போகும் அப்படின்னு சொன்னாக்க, இரண்டு வேற ஒரு ரகங்கள் அருகே அருகே நம்ம பயிரிடுகிற போது என்ன ஆகுனாக்க, ரெண்டு ஒரே சமயத்தில் பூக்க வருது அப்படின்னாக்க, இதோட மகரந்தம் அந்த தாவரத்துக்கும் அந்தோட மகரந்தம் இந்த தாவரத்துக்கும் வரும். அப்போ மகரந்தங்கள் பரிமாறப்படுவதனால பார்த்தீங்கன்னாக்கா, இதை நம்பலாம் பண்ணப்படுறதில்ல, காற்று மூலமாக பரவலாம் அல்லது வந்து வண்டுக்கள் பூச்சிகள் மூலமாகவும் பரவலாம். இப்படி பரவுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய விதைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இனத்தூய்மையானது வெகுவாக பாதிக்கப்படும். அப்போ வந்து முன்னாடி வரப்பெல்லாம் பெருசாக இருந்துச்சு, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரப்பெல்லாம் சுருங்கிக்கிட்டே போகுது, அதே மாதிரி எல்லோரும் ஒத்த மாதிரி ஒரே ரகத்தை போடுவாங்களே அப்படின்னாக்க, அதுவும் பெரிய கேள்வி தான். ஒருத்தர் ஒரு ரகமும் இன்னொருத்தர் வேறு ரகமும் போட்டாக்க அப்போ வந்து அந்த இனத்தூய்மை பராமரிப்புங்கிறது பெரிய கேள்வியாகும். அப்போ நம்ம வந்து விதை உற்பத்தி பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, அந்த பயிர் விலகு தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிர் விலகு தூரம் ஒரு ரகத்துக்கும் இன்னொரு ரகத்துக்கும் இடையே, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னாக்க நெல்லிலே நான் சொல்லலாம், சான்று விதை உற்பத்தி பண்ணாக்க ஒரு நெல் ரகத்திற்கும் மற்றொரு நெல் ரகத்திற்கும் இடையே ஒரு 3 மீட்டர், அதாவது உங்கள் வயலில் நீங்கள் வந்து இப்போ 51 போட்டிருக்கீங்க, இன்னொருத்தர் 52 போட்டிருக்காரு அப்படின்னா, ரெண்டு வயலுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் ஒரு 3 மீட்டர் அளவுக்காவது இருக்கணும். இருந்தால் தான் வந்து அந்த இனக்கலப்பை வந்து நம்ம தடுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோடய வயல் தடுக்கி விழுந்து அவரோட வயல் என்ன அப்படிங்கிற, இங்கே 3 மீட்டர் விடுறது அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னாக்க, இப்போது நிறைய கிராமப்புறங்களில் நான் போகும்போது பார்க்குறேன், எல்லோரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சேலைகள் பழைய சேலைகளை வந்து சுற்றி 4 வரப்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மீட்டர் உயரத்துக்கு வந்து கட்டிடுறாங்க. அப்படி கட்டுவது ஒரு நல்ல செயல்பாடு தான். இதெல்லாம் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயல் ஆய்வுக்கு வரக்கூடிய அந்த வேளாண் அதிகாரியோட சொல்லி தான் பண்ணுறாங்க. அப்படி எனக்கு சேலையெல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அடர்த்தியாக வளரக்கூடிய அகத்தி அல்லது வந்து உயரமாக வளரக்கூடிய மக்காச்சோளம் அதை வந்து வயலில் வந்து 4 பக்கமும் நல்ல வரப்பில் பார்த்திங்கனாக்கா தெளித்து விட்ருவோம். தெளித்து விட்டிங்கன்னா அது நல்லா வளரும், அதுவுமே பார்த்திங்கன்னா மகரந்த அந்த பரவுதலை தடுக்கும். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்குமே எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வயலுக்குள்ளே என்ன பண்ணாக்கா வரப்புலேருந்து 3 மீட்டர் 4 பக்கமும் இருக்கக்கூடிய பயிர்களை அறுவடை காலத்தில் அறுவடை செய்து விதைக்காக எடுக்காமல் அதை தானியத்துக்கு மாற்றணும். அது மீன் 3 மீட்டருக்கு உள்ள பயிர்களை அறுவடை பண்ணி நம்ம அதை வந்து விதைக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது மூலமாக நம்மளுடைய உற்பத்தி செய்த விதையானது பார்த்திங்கனாக்கா அந்த இனத்தூய்மையை பராமரிக்கப்படும். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். இந்த விஷயங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானிய உற்பத்தியில் பார்த்திங்கனாக்கா நம்ம வயலுக்குள்ளேயே வந்து வேறு இனங்களுடைய கலப்பு இருந்தாலுமே நம்ம நீக்க மாட்டோம், அந்த கலப்பை நீக்க மாட்டோம். ஆனால் இந்த விதை உற்பத்திக்கு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த விதைகளை வந்து நம்ம வந்து அந்த விதைகளையோ அல்லது செடிகளையோ நீக்கம் செய்யணும். அப்படி நீக்கம் செய்யணும் அப்படின்னாக்கா மரபியல் தன்மை பாதிக்கப்படும். மரபியல் தன்மை பாதித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த விதையினுடைய தரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம விதையும் வந்து ரிஜெக்ட் ஆகிரும், அல்லது வந்து விற்பனைக்கே எப்படியே தப்பித்தவரை போனாலுமே அந்த வாங்கி விதைக்கக்கூடிய விவசாயி வந்து திரும்ப உங்கள்கிட்ட வந்து வாங்க மாட்டார். ஏன்னா உங்கள் கம்பெனி மேலேயும் உங்கள் விதையின் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிஸ்னஸே பாதிக்கப்படும். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் நம்ம பின்பற்றணும். ரொம்ப பெரிய வித்தியாசங்களில் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை முறைப்படி பின்பற்றினாங்க நம்மளும் ஒரு தரமான விதைகளை உற்பத்தி பண்ணி அதிக மகசூலை அதிக லாபத்தை நம்ம ஈட்டணும்.
நன்றிங்க சார். விதை சான்றளிப்பு என்ற நிகழ்ச்சியின் மூலம் வந்து விவசாயிகளுக்கு சான்று எவ்வாறு பெறணும், அதில் என்னென்ன வழிமுறைகள், அது எல்லாமே விவசாயிகளுக்கு நல்ல தெளிவாக சொன்னீங்க சார். நன்றிங்க சார். ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா விவசாயிகள் அணுக வேண்டிய முகவரிங்க சார்?
நம்மளுடைய விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ அலைபேசி என்னோட அலைபேசின்னு பார்த்தீங்கன்னாக்கா 97,900,35,761.
நன்றிங்க சார்.